பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான்.
அவனுடைய போதும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இன் தி எண்ட் ஆஃப் தி சாபத் as it began to dawn toward the first day of the week. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் இன்றைக்கு நம்ம வாரத்தின் முதல் நாள் வந்திருக்கிறோம். சண்டே வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது, சனிக்கிழமை வந்து சேபத்தாக இருக்கிறது, இந்த எண்ட் ஆஃப் த செவன்த் அது 7 நாளாக இருக்கிறது. இதே போல ஒரு நாளிலே அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் இஸ்திரிகளும் கல்லறையிலே அங்கே சுகந்த வர்க்கம் விடும்படியாக செல்லும் பொழுது கல்லறை திறந்திருந்தது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதன் அவர்களுக்கு சொன்னார் என்று இந்த மத்தேயு 28 வாசிக்கிறோம். இன்று உலகம் முழுவதிலும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற சம்பவத்தை முன்னிட்டு உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை விசேஷமாக கொண்டாடி வருகிற நேரத்திலே சபையாக கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. நமக்கு மாத்திரமல்ல, இந்தியா தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. உலகம் உண்டான முதற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது பயோ வார், ஜெம் வார் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நோய் கிருமியினாலே மரண பயம் ஏற்பட்டு எல்லாரும் லாக்டவுன் ஆக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள். சபை கூடி வர முடியாது. இதோ குவாரண்டைன் டைமில் நம்ம இருக்கிறோம். தனிமைப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சம்பவமானது நமக்கு என்ன காண்பிக்கிறது என்றால் கர்த்தருடைய வருகையானது மிக சமீபமாக இருக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. மனுஷனுடைய முயற்சிகளினாலே பிரயோஜனம் இல்லை. மனுஷன் இப்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறான். முழு உலகமும் தோல்வி அடைந்திருக்கிறது. மனுஷனாலே அற்ப காரியம் முதல்வர் கொண்டு செய்ய முடியாது என்பதை தேவன் உணர்த்தியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே சபையாக கூடி கர்த்தரை ஆராதிக்க தேவன் உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். நம்ம ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவதில்லை, ஆனால் ஈஸ்டரை பற்றியதான பிரசங்கத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். 4 சுவிசேஷர்களும் கடைசி அதிகாரங்களிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். 4 காஸ்பல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் கடைசி அதிகாரம் உயிர்த்தெழுதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் சில காரியத்தை எழுதியிருக்கிறார்கள், சிலத்தை விடுபட்டிருக்கிறார்கள். இன்னொரு சுவிசேஷங்கள் அதை எழுதுகிறார். இப்படியாக 4 காஸ்பலும் சில சில சம்பவங்களை அங்கே காண்பிக்கிறது. ஒரு காஸ்பல் ஒரு சுவிசேஷர் விட்டதை இன்னொரு சுவிசேஷர் எழுதுகிறார். சில சுவிசேஷர் வந்து சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அதை பற்றி தங்களுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார்கள். அடுத்த சுவிசேஷகன் லூக்கா வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதுகிறார். யோவான் இன்னும் சில காரியங்களை எழுதுகிறார். அதனால 4 காஸ்பலையும் நம்ம கடைசி அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே உயிர்த்தெழுதலை குறித்து தான சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று அந்த கடைசி அதிகாரத்தை தியானிக்க விரும்புகிறோம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் இந்த எண்ட் ஆஃப் த சாபத் இட் பிகேன் டு டான் டுவர்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். சனிக்கிழமை யூத ஜனங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்கிறது. அது 7 நாள். இப்பொழுது 7 நாள் முடிந்து விட்டது, சனிக்கிழமை முடிந்து விட்டது. 8 நாள், 8 நாள் என்றால் அது முதல் நாளாகவும் இருக்கிறது. எய்த் டேன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லலாம். முதலாம் நாள் விடிந்து வருகையில், வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று அங்க நம்ம வாசிக்கிறோம். Mary Magdalene and other Mary to see the sepulchre. கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? அங்கே பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. கர்த்தருடைய தூதனானவர் இறங்கினார். The Lord descended from heaven. The angel of the Lord descended from heaven. வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். அங்கே கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவதூதனுடைய ரூபம் எவ்விதமாக இருந்தது? மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது.
அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரெசரக்ஷன் பிக்சரை நம்ம காண்கிறோம். இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் அவர் மரித்தார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேயமும் அவருடைய சரீரத்தை பிலாத்தினிடத்திலே கேட்டு வாங்கி அதை மெல்லிய வஸ்திரத்தினாலே அதை சுற்றி சுகந்த வர்க்கமிட்டு வெள்ளைப்போளமும் சுகந்த வர்க்கமிட்டு அங்கே யோசேப்பு தான் வெட்டின அந்த கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினான். அந்த கல்லுக்கு அந்த கல்லறை மேலே ஒரு பெரிய கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிரதான ஆசாரிகளும் பரிசேயர்களும் போயிட்டு எல்லாத்தையும் இடத்துல போய் கேட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்துவார் என்று சீசர்கள் சொல்லுகிறார்கள். அவர் அவ்விதமாக சொல்லியிருக்கிறார். அதனால் சீசர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். இதனால் நீர் வந்து கல்லறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களிடத்துல தான் போர்ச்சவர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் கல்லறையை பத்திரப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க எவ்வளவு காவல் காக்க முடியுமோ அவ்வளவு காவல் காருங்கள். எவ்வளவு நீங்கள் வந்து கல்லறை பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் பாதுகாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. மத்தேயு
27:66 கல்லறை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள்.
மத்தேயு 27:66 என்ன வாசிக்கிறோம் என்றால் அவர்கள் அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு அதை பத்திரப்படுத்தினார்கள். ரோமன் சீல் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ரோம போச்சேவர்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 7வது நாள் முடிந்து விட்டது. எண்டிங் ஆஃப் த 7 days, பிரேக்கிங் ஃபோர்த் ஆஃப் த நியூ டே. இப்பொழுது புதிய நாள் பிறந்திருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் எ மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன் இன் த சண்டே. ஞாயிற்றுக்கிழமையில அவர் இறங்கி வருகிறார். பிரேக் த சீல், முத்திரையை உடைத்து அந்த கல்லை புரட்டி தள்ளினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். த சீல் நீடட் டு பி புரோக்கன். அந்த முத்திரையானது உடைக்கப்பட வேண்டும். ரோம முத்திரை போடப்பட்டிருக்கிறது. காவலாளிகள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் வந்தவுடனே பூமி மிகவும் அதிர்ந்தது. காவலாளிகள் அந்த தூதனை பார்த்து பயந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் அவருடைய ரூபம் மின்னலை போலவும் வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாயிருந்தது. காவலாளர்கள் பயந்து செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள்.
இத காவலாளர்கள் பயந்தபடினாலே அவர்கள் செத்தவனை போல கீழே விழுந்தார்கள். அப்படியே சாக்கடிச்சு கீழே விழுந்தாங்க. சடுதியான வெளிச்சம் வந்தது. கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். இந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டது. கல் புரட்டப்பட்டது. அந்த நாளிலே என்னது என்றால் ரோம முத்திரையானது உடைக்கப்பட்டது. அங்கே கல்லறைக்குள்ளே கிறிஸ்து அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஏழாம் நாள் முடிந்து இப்பொழுது புதிய நாள் பிறந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ரெசரக்ஷன் நடக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் டே தான் ரெசரக்ஷன் நடக்கிறது. அதனால்தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கனப்படுத்தத்தக்கதாக அவர் ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்தபடினாலே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை நாளாக இருக்கிறது. செவன் டே அட்வென்டிஸ்ட்காரங்க சனிக்கிழமையை அவர்கள் ஆசரிப்பு செய்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். செவன் டே கிறிஸ்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்க சனிக்கிழமை ஆராதனை செய்யும் பொழுது, ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்று ஆராதனை செய்யும் பொழுது அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் பொழுது யூதர்கள் ஓய்வு நாளிலே அங்கே ஜபாலயத்துக்கு போனார்கள். அவள் என்ன குறிக்கிறது என்றால் ஜபாலயத்துக்கு போகிறவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்று அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாள் என்று அர்த்தம். இன்னைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்க சனிக்கிழமை தான் ஆராதனை செய்ய வேண்டும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ராங் டாக்டினா இருக்கிறது. அது எதை வெளிப்படுத்துகிறது? அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அவள் நம்பவில்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம உயிர்த்தெழுதலை நம்புகிறபடினாலே உயிர்த்தெழுதலை கனப்படுத்தும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கும் நாளாக வைத்திருக்கிறோம். ஆமென். ஏழு நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுதும் வாரத்தின் முதல் நாள் வரும் பொழுது ரெசரக்ஷன் அங்கே நடக்கிறது. ரெசரக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். அவர் இங்கே இல்லை. அந்த இஸ்ரீலை பார்த்து அங்கே கர்த்தருடைய தூதனான் அவர் சொல்லுகிறார், ஹி இஸ் நாட் ஹியர் ஃபார் ஹீஸ் ரிசன். அவர் உயிர்த்தெழுந்தார், இதோ அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆறாம் வசனத்தை பாசிங்க.
அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது அவங்க கல்லறையை பார்த்தார்கள். கல்லறையிலே இயேசுவின் சரீரம் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஏழாம் வசனத்தை பாசிக்கலாம்.
சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான்.
சீக்கிரமாக நீங்க போங்க, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு சொல்லுகிறதே வாசிக்கிறோம். நீங்க சீக்கிரமாய் போய் அவருடைய சீசத்தை சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். He is risen. Amen.
Amen.
உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், கலிலேயாவிலே அவரை காண்பீர்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அதே போல அவர்கள் சந்தோஷத்தோடும் பயத்தோடும் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்க. எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள்.
அவள் சந்தோஷத்தோடும் மகா பயத்தோடும் கூட. மகா சந்தோஷம் அங்கே பயம் ரெண்டுமே இருக்கிறது. ஏனென்றால் அவங்க எதிர்பார்க்கல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உயிர்த்தெழுந்தது உயிர்த்தெழுதல் வந்து உலகத்தில் யாருக்குமே அது நடந்ததில்லை. மரித்ததோடு எல்லா கதையும் முடிஞ்சு போச்சுன்னு இதை நினைக்க வேண்டிய காலத்தில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற காரியம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அவர்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தது, அதே சமயத்தில் அது பயமாகவும் இருந்தது. இப்படியாக அவர்கள் வந்து சீசர்களுக்கு அறிவிக்க போய்கொண்டிருக்கும் பொழுது போகிற வழியில் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை சந்திக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறார்.
அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள்.
இதோ வாழ்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் ஒரு ஆவியா இல்லை, அவர் ஒரு பிம்பமாக அல்ல, அவர் ஒரு மனுஷனாகவே ரியலா அங்க வந்திருக்கிறார். அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்களை என்னை காண்பார்கள் என்றார்.
பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். என்னுடைய சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னாரோ அதை தான் இயேசு சொல்லுகிறார். என்னுடைய சீசர்கள் வந்து கலிலேயாவுக்கு போகும்படியாக சொல்லுங்கள், அவர்கள் என்னை அங்கே காண்பார்கள் என்று அந்த இஸ்ரேலிலே சொன்னார்கள். அதே போல அந்த இஸ்ரேல் போய் அங்கே சீசர்களை சொன்னார்கள். சீசர்கள் கலிலேயாவுக்கு போகிறார்கள். 16 வசனத்தை வாசிக்கலாம்.
11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள்.
11 சீசர்களும், யூதாஸ்காரியத்தை தவிர மீதி இருந்த 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். The 11 disciples went away into Galilee, into a mountain where Jesus had appointed them. இயேசு தங்களுக்கு குறித்திருந்த அந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவரை கண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். 17 வசனத்தை வாசிக்கலாம்.
அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள்.
இதோ அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கமிஷன் கொடுக்கிறார். வானத்திலே பூமியிலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, என்னிடத்தில் கேட்ட உபதேசத்தை நீங்கள் பிரசங்கித்து, அவர்களுக்கு பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். பிதா குமாரன் பசுத்தாவி நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதோ நீங்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்கள். 20 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கோ அண்ட் டீச் தம், அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். டீச் ஆல் நேஷன், baptizing them, teaching them to observe all things. நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக நீங்கள் அவருக்கு போதியுங்கள். I am with you always, even unto the end of the world. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இதான் 28 அதியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் இயேசு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே ஒரு கமிஷன் பெறுகிறார்கள். ஊழியத்தை குறித்து தானே அங்கே ஒரு கமிஷனை பெறுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு காட்சி அளித்தார், அவரை பணிந்து கொண்டார்கள். இவ்விதமான சம்பவமானது 28 அதியாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம என்ன காண்கிறோம் என்றால், ஏ கிரேட் பிக்சர் ஆஃப் ரெசரக்ஷன், ஏ கிரேட் ரெசரக்ஷன் பிக்சர். 28 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த மகத்தான காட்சியை நம்ம காண்கிறோம். முதலாவது என்ன நடக்கிறது, 7 முடிந்து விட்டது. 7 முடிந்து இங்க ஞாயிற்றுக்கிழமை 8 பிறக்கிறது, பொழுது பிடிகிறது. அந்த நேரத்தில் இஸ்ரிகள் வந்து கல்லறை தோட்டத்துக்கு போகும் பொழுது அந்த கல் அங்கே புரட்டப்பட்டு இருந்தது. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இருந்தார். அவருடைய முகம் மின்னலை போலும் வஸ்திரம் வெண்மையாக அது பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதன் இஸ்ரேலை பார்த்து, நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள், நசேனா இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென்,
ஆமென்.
இஸ் ரீசன் இஸ் நாட் ஹியர், இஸ் ரீசன், அவர் இங்கே இல்லை, அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று இன்னொரு காஸ்பல்ல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் போய் அவருடைய சீசனத்தில் சொல்லுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்கள், அவர்களை கலிலேயாவிலே நான் சந்திப்பேன் என்று சொல்லுங்கள் என்று அங்கே சொல்லும் பொழுது அவர்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு குறுக்கே வந்து அவர்களை சந்திக்கிறார். அவரும் அதே காரியத்தை சொல்லுகிறார். என்னுடைய சீசர்கள் என்னை கலிலேயாவிலே சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள், அங்கே ஒரு மலையிலே என்னை சந்திப்பார்கள். 16 வசனத்திலே அவர்கள் அது விதமாக நடந்தது. கலிலேயாவுக்கு சீசர்கள் போனார்கள், மலையிலே ஆண்டவரை சந்தித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். நீங்க உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா உபதேசங்களையும் அவர்களுக்கு போதியுங்கள், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று விதமாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா மார்னிங் டைம் ரெசரக்ஷன். மார்னிங் டைம் ரெசரக்ஷன், இது காலையிலே நடந்த உயிர்த்தெழுதல். ஆனால் அதே உயிர்த்தெழுதல் வந்து இப்பொழுது ஈவினிங் டைம் ரெசரக்ஷனாக மாறியிருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஈவினிங் டைம்ல இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அவர்கள் வந்து மார்னிங் டைம்ல வாழ்ந்தார்கள். நம்ம இன்னைக்கு ஈவினிங் டைம் வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சாயங்கால வேளையில வந்திருக்கிறோம். உலகத்தின் முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். இதே பிக்சரானது மறுபடியும் இதே போல நடந்திருக்கிறது. இதே ரெசரக்ஷன் பிக்சர், த கிரேட் ரெசரக்ஷன் பிக்சர், 28 அதிகாரத்தில் இருக்கிற அதே சம்பவமானது இப்பொழுது ஈவினிங் டைமில் வாழ்கிற நமக்கும் கர்த்தர் அதே மாதிரி சம்பவத்தை காண்பித்திருக்கிறார். அதாவது மார்னிங் டைம் ரெசரக்ஷன், நம்ம இன்னைக்கு ஈவினிங் டைம் ரெசரக்ஷனில் இருக்கிறோம். முதலாவது என்ன அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, 7 முடிந்தது, சபத் வந்து எண்டட், வாரத்தின் முதல் நாள் பொழுது விடிந்து வருகையிலே அவள் வந்து காலையிலே எழுந்து கல்லறை அண்டையிலே போனார்கள். இப்பொழுது நம்ம கவனிக்கும் பொழுது 7 முடிந்து விட்டது, 7 முடிந்து விட்டது. 1963 வரும் பொழுது அங்கே 7 சபை காலங்கள் முடிவடைகிறது. 7 முடிந்து விட்டது. இது ஈவினிங் ரெசரக்ஷன். முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் பிறந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம ஒரு நியூ டேல வந்திருக்கிறோம். இந்த நியூ டே 8th வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு அங்கே கொண்டு செல்கிறது. 8th ஃபர்ஸ்ட் டேயும் ஒன்று தான். அதனால நம்ம இன்னைக்கு நியூ டேல வந்திருக்கிறோம், 8th வந்திருக்கிறோம். இந்த 8th வந்து ஃபர்ஸ்ட் டேயாகவும் இருக்கிறது. அதனால் அப்போஸ்தல உபதேசத்துக்கு நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே அப்போஸ்தல உபதேசம். அதனால் அல்பா வந்து அல்பா பிகேம் ஒமேகா. அதனால் அல்பாவும் ஒமேகாவும் ஒன்று ஒன்று தான். அதனால் 8th ஃபர்ஸ்ட் டேயும் ஒரே நாளை தான் குறிக்கிறது. ரெண்டுமே சண்டே தான். இப்பொழுது உயிர்த்தெழுந்த நாளுக்கு நம்ம மறுபடியும் வந்திருக்கிறோம். இது ஈவினிங் ரெசரக்ஷனாய் ரெசரக்ஷனாக இருக்கிறது. அதில் முதலாவது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். ரெண்டாவது முத்திரையானது உடைக்கப்படுகிறது. கல்லறைக்குள்ள இயேசுவின் சரீரம் இருக்கிறது. பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. ரோம முத்திரை போடப்பட்டிருக்கிறது. காவலாளிகள் இரவு பகலாக காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கினார். எதற்காக இறங்கினார்? முத்திரைகளை உடைப்பதற்காக. அதே போல மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். அதே சம்பவமானது இப்பொழுது ரிப்பீட் ஆகியிருக்கிறது. அது மார்னிங் டைம் ரெசரக்ஷன். இப்பொழுது நம்ம ஈவினிங் டைம் ரெசரக்ஷன்ல இருக்கிறோம். உலகம் இதை அறிய முடியாது. சாபரத்து மக்கள் இதை அறிய முடியாது. அவங்களுக்கு இது புரியாது. அவங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை. கர்த்தர் பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். அங்கே என்ன வாசிக்கிறோம்? அந்த தூதன் வந்து மின்னலை போல வெளிச்சமாய் இருந்தார். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம வெளிப்படுத்தல் 10 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை
முகம் சூரியனை போலவும் கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல இருந்தது. அதே ஒரு காட்சி தான் அன்றைக்கு கர்த்தருடைய தூதனான ஒரு மார்னிங் டைம்ல வந்தார். இன்னைக்கு ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறார். இயேசுவின் சரீரமானது கல்லறைக்குள்ளே இருந்தது. ரோம முத்திரையானது போடப்பட்டது. கர்த்தருடைய தூதனானவர் வந்து முத்திரைகளை உடைத்து இத கல்லை புரட்டி தள்ளினார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். The mighty angel descended again, broke the seal. The word has been opened to us. இன்னைக்கு வார்த்தையானது நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த ரோமர்கள் அவரை சிலுவையிலே அடித்து அவரை வந்து கல்லறைக்குள்ளாக வைத்திருந்தார்கள். அவருடைய சரீரம் கல்லறைக்குள்ளாக இருந்தது. 3rd அவருடைய சரீரமானது உயிர்த்தெழுந்தது. முத்திரைகள் திறக்கப்பட்டு இதை கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்தார். ஆமேன்,
ஆமேன்.
இன்னைக்கு வந்து அந்த டாம் வந்து டினாமினேஷனல் டாம்பா இருக்கிறது. டினாமினேஷனல் டாம் சாபனமானது அவரை இரண்டாம் முறையாக சிலுவையில் அறைந்து அவரை வந்து தங்க அங்கே டாம்புக்குள்ள வைத்திருக்கிறது, கல்லறைக்குள்ளேயே வைத்திருக்கிறது. அன்றைக்கு யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் அவரை இரண்டாம் முறையாக சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன ஏற்பட்டது என்றால் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார், முத்திரைகள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு வார்த்தையிலே மறைந்திருந்த கிறிஸ்து, இந்த வார்த்தைக்குள் மறைந்திருந்த கிறிஸ்து இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
சீசர்கள் வந்து எல்லாரும் பயத்தில் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரிகள் போய் அதை பார்க்கிறார்கள், கல்லறை திறந்திருக்க, அவர் இங்கே இல்லை, அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மார்னிங் ரெசரக்ஷன், இன்னைக்கு ஈவினிங் ரெசரக்ஷன். இப்பொழுது இந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இல்லை, அது ஐந்தாம் அதிகாரத்திலே முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. ஏழாம் அதிகாரத்திலே அது திறக்கப்பட்டு விட்டது. வார்த்தையிலிருந்து மறைந்திருந்த கிறிஸ்து இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:2 வாசிக்கலாம்.
திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின்
மேலும். திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, இப்பொழுது வார்த்தையானது திறக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் இது சீல்டு புக்கா இருந்தது. ரெண்டு நாள் அவர் வந்து அந்த கல்லறைக்குள்ளே அவர் 2-3 நாட்கள் அங்க இருந்தார். ஆனா 3 நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். 2000 வருஷமாக இந்த புக்கானது சீல்டு புக்காக இருக்கிறது. இப்பொழுது இந்த புக்கு ஓபன் ஆயிருக்கிறது. இந்த புக்கு வந்து தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. இப்பொழுது வார்த்தையானது திறக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையானது இத அது திறக்கப்பட்டு வார்த்தையானது இன்னைக்கு ஃபுல் வேர்ட் வந்து கமிங் டு எக்ஸ்பிரஸ். இப்பொழுது அது முழு வார்த்தையானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு சுலத்தில் இருக்கும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி செய்தார். மனுஷகுமாருடைய ஊழியம் அவர் மூலமாக வந்தது. இந்த மனுஷகுமாருடைய ஊழியம் வந்து பைபிளில் 3 முறை வந்திருக்கிறது. முதலாவது அது வந்து ஆபிரகாமுக்கு வந்தது. ரெண்டாவது ஆபிரகாமின் சந்ததியாகிய யூதர்களுக்கு வந்தது. மூன்றாவது இன்னைக்கு மனுஷகுமாருடைய ஊழியம் இந்த கடைசி காலத்திலே ஒரு மனுஷன் மூலமாக மறுபடியும் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது சன் ஆஃப் மேனாக இருந்தார், மனுஷகுமாரனாக இருந்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எலோகீமா இருந்தார், மெல்கிசிதேக்கா இருந்தார், தியோபானி பாடியில வாசமா இருந்தார். பின்பு தனக்கென்று ஒரு மாம்ச சரீரத்திலே உலகத்திலே வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 Timothy 3:16 வாசிக்கிறோம். அந்த பிரதான ஆசாரியும் வேதபாரருக்கும் பிலாத்துல சென்று சிலுவையில் அறையும்படியாக அவர்கள் பெர்மிஷன் கேட்டு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அடக்கம் பண்ணப்பட்டார். 3 நாளிலே உயிர்த்தெழுந்தார். அது மார்னிங் டைம் ரெசரக்ஷன். சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரனாய் கிறிஸ்து அங்கே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இது முதலாவதாக மனுஷகுமாரனுடைய ஊழியம் ஆபிரகாமுக்கு வந்தது. ஆபிரகாம் மம்ரே என்ற சமபூமியில் இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் அவனிடத்தில் வந்தார்கள்.
3
வருகிறார்கள். அதுல நடுமத்தியில இருக்குது கர்த்தர். கர்த்தர் ஒரு தற்காலிகமாக மனுஷனாக அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். The Lord appeared unto Abraham. குடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3 புருஷர்கள் அவனுடைய குடாரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது அதில் ஒருவர் கர்த்தர். அவன் போய் அங்கே பணிந்து கொண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இளைப்பாறி கொண்டு கொஞ்சம் ஆகாரத்தை புசித்து செல்ல வேண்டும் என்று அந்த ஆபிரகாம் சொல்லும் பொழுது அவள் அவனுடைய கூடாரத்துக்கு முன்பாக இருந்த மரத்தடியிலே இருக்கிறார்கள். சாராள் வந்து வேகமாக அப்பத்தை செய்கிறாள். இதை இளம் கன்றை அவர்கள் சமைக்கிறார்கள். அங்கே கொடுக்கும் பொழுது அவர் சாப்பிடுகிறார். கால்களை கழுவி அவர் அமர்ந்திருக்கும் பொழுது ஆகாரமானது அங்கே உட்கார அங்கே கொடுக்கப்பட்டது. அவர் ஆகாரத்தை புசித்தார். மனுஷனாக வந்தார். அவர் யார்? கர்த்தர். உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்கிறார். சாராய அவர்தான் சாராள் என்று மாற்றியிருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்
என்று. ஒரு உற்பவ கால திட்டத்திலே திரும்ப நிச்சயமாக நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் வந்து ஒரு குமாரனை பெற்றிருப்பாள் என்று சொல்லப்பட்டது. I will certainly return unto thee according to the time of life. ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாக உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரா, தை வைஃப் ஷால் ஹேவ் எ சன். யார் சொல்றா? சாதாரண மனுஷன் அல்ல அவர், கர்த்தர். அவர் சாதாரண மனுஷனாக வந்திருக்கிறார். இது எப்படி ஆகும் என்று சாராள் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்.
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? ஐ வில் ரிட்டர்ன் அன் டு தி அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் லைஃப் அண்ட் சாரா ஷல் ஹேவ் எ சன். மறுபடியும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். ஒரு உற்பவ திட்ட காலத்திலே மறுபடியும் வருவேன், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாரா ஷல் ஹேவ் எ சன். அப்பொழுது அவளுக்கு 90 இயர்ஸ், ஆபிரகாமுக்கு 100 வயசு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ திட்டத்திலே ஒரு 9 மந்த்ஸ்ல உனக்கு ஒரு குழந்தை அங்கே பிறக்கும், ஒரு குமாரனை உனக்கு இருப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஹீ கேம் டு ஆபிரகாம். ஆபிரகாம் சா த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. ஆபிரகாம் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை அவன் பார்த்தான். அவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு வந்து ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லுகிறார். அந்த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் நடக்கும். நீ எதிர்பார்த்திருக்கிற குமாரன் உனக்கு பிறப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்பு என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். 18:18 வாசிக்கலாம்.
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். ரெண்டு காரியத்தை நம்ம காண்கிறோம். ஒன்று வந்து உலகத்துக்கு நடக்கிற காரியம், இன்னொன்று ஆபிரகாமுக்கு நடக்கிற காரியம். ஆபிரகாமுக்கு நடக்கிற காரியத்தை அவர் வந்து அங்கே சொல்லுகிறார். உனக்கு ஒரு உற்பத்தி திட்டத்திலே ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறார். சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த குமாரன் பிறப்பான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. உலகத்துக்கு என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சோதோமே அழிக்க போகிறேன். உலகமானது அது அதிக பாவத்தில் இருக்கிறது. சோதோமிக் சைன் வந்து ஹோமோசெக்சுவலாக இருக்கிறது. அவ்விதமான ஹோமோசெக்சுவல் பாவம் அங்கே இருப்பதனாலே அந்த சோதோம் குமாராக இருக்கிற பட்டணத்தின் பாவமானது அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினாலே அதை நான் அழிக்க போகிறேன். அந்த சீக்கிரட்டை அங்கே வந்து ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஒன்று அவனுக்கு நடக்கிற காரியம், இன்னொன்று உலகத்துக்கு நடக்கிற காரியம். இல்லை, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. ஒரு மனுஷன் மூலமாக சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கிறது. ஆனால் நம்ம எலெக்ட் ஆகியிருக்கிறோம். ஆபிரகாம் சாராளை போல நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு அண்ணன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மகிமையிலே வருவேன், உங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார்.
ஆமென்.
இது நமக்கு சொல்லுகிற காரியம். உலகத்துக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகத்துக்கு நான் ஜட்ஜ் ஆகி வந்திருக்கிறேன். உலகத்தினுடைய பாவம் அதிகரித்திருக்கிறது. சோதோமின் நிலைமை உலகம் அடைந்திருக்கிறது. சோடோமிக் சைன் எங்க பார்த்தாலும் ஹோமோசெக்சுவல் இருக்கிறது. அது வந்து கர்த்தருக்கு விரோதமான அருவறுப்பான ஒரு காரியம். அவிதமான ஒரு பாவம் நிறைந்திருக்கிறதுனாலே இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் மெசையானிக் சைன். மெசையானிக் சைன் என்றால் மேசியாவின் அடையாளம், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது, வரப்போற காரியங்களை அறிவிப்பது, ரிவீலிங் த சீக்ரெட். ரிவீலிங் த சீக்ரெட் இன் த பேக் பார்ட் ஆஃப் இஸ் மைண்ட் டு த எலெக்ட். தேவன் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தம்முடைய சிந்தையிலே மறைந்திருந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். உனக்கு வந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் இருப்பான், உலகத்துக்கு வந்து அழிவு ஏற்படும் என்று ஜென்டைல் வேர்ல்ட குறித்து அவர் சொல்லுகிறார். எலக்ட் பீப்புளுக்கு நடந்தத காரியத்தையும் சொல்லுகிறார். இதமான ஒரு சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுகிறார். அதுதான் முத்திரைகள் உடைக்கப்படுவது. சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுது. ஆபிரகாமுக்கு நான் அதை மறைக்க மாட்டேன், சீல்ஸ் ஓபன் பண்ணுகிறார். அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், உலகத்துக்கு என்ன நடக்கும். உலகமானது ஹோமோசெக்சுவலைஸ்ல இருப்பதனாலே சோடோமிக் சைன் இன்னைக்கு நம்ம உலகம் எங்கிலும் பார்க்கிறோம். இ ஓபன்ஸ் அப் த மிஸ்ட்ரி டு அஸ், நமக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பின்பு என்ன நடந்தது, ஆபிரகாமுக்கு பாடி சேஞ்ச் வந்தது. ஆபிரகாம் அங்கே ஒரு குமாரன் அவனுக்கு பெற ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்தது. சாராள் ஒரு குமாரனை பெற்று ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். பாடி சேஞ்ச் வந்தது. அந்த ப்ராமிஸ் சன் அங்கே காட்சியிலே வந்தார். நம்ம ப்ராமிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் வர நம்ம காத்திருக்கிறோம். நமக்கு பாடி சேஞ்ச் வர காத்திருக்கிறோம். உலகத்துக்கு அழிவு வரப்போகிறது. அது இப்பொழுது பய வாராக ஸ்டார்ட் ஆகி ஜெம் வாராக ஸ்டார்ட் ஆகி அது நியூக்ளியர் வாரில் அது முடிவடையும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வர வேண்டும். கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வருகிறார். முத்திரைகள் சீக்கிரட்டை வந்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு பாடி சேஞ்ச் ரேப்சர், உலகத்துக்கு அழிவு. அதே சம்பவம் தான் இப்பொழுது நடந்திருக்கிறது. நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மிடில் ஆஃப் த பைபிள், இது வந்து பிகினிங் ஆஃப் த பைபிள் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. பின்பு பைபிள் மத்தியத்தில் மிடில் ஆஃப் த பைபிள் சன் ஆஃப் மேன் கேம் அகைன், மனுஷகுமாரன் மறுபடியும் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரும்பொழுது அது மனுஷகுமாரனுடைய ஊழியமாக இருந்தது. அவர் வந்து மாம்சத்திலே அங்கே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டு அந்த சீசர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இ ஓபன் அப் த ஸ்கிரிப்சர். மத்தேயு 13 அதிகாரத்தில் 7 பேரபிளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 7 ஓமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது பரலோக ராஜ்யத்தை குறித்து தான ஓமைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு ஓமையும் ஒரு சபை காலத்தை குறிக்கிறது. முதலாம் ஓமையானது முதல் சபை காலத்தை குறிக்கிறது. அப்படியே 2, 3, 4, 5, 6 7வது ஓமையானது 7 சபையின் காலத்தை குறிக்கிறது. அது எல்லாருக்கும் அது வெளிப்படவில்லை, ஓமையாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் சீசர்களுக்கு ஆண்டவர் அங்கே ரகசியத்தை சொல்லுகிறார். முதலாவது விதைக்கிறனுடைய ஓமை, 2வது கோதுமை களையை பற்றியதான ஓமை, இப்படியாக கடைசியாக அந்த வலையை பற்றியதான ஓமைகள், எல்லா ஓமையும் கரெக்டாக சொல்லும் பொழுது 7 சபை காலங்களை கர்த்தர் அவர்களுக்கு அங்கே ஓமைகளாக சொல்லி இருக்கிறார். வெளியே இருக்கிறவங்களுக்கு அது ஓமையாக இருந்தது. ஆனால் அவருடைய சீசர்களுக்கு ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தல் மத்தேயு 13:11 வாசிக்கலாம்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை.
பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு வெளிப்பட்டது, ஆனால் மற்றவங்களுக்கு அது வெளிப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு தனிப்பட்ட பிரகாரமாக அந்த ஓமைகளுடைய கருத்தை விளக்கி காண்பித்தார். மற்றவங்களுக்கு ஓமையா சொல்லிட்டு விட்டுட்டார். அதே போல இன்னைக்கு உலகத்தில் இருக்க கிறிஸ்தவங்களுக்கு இந்த 7 சபை காலங்கள், எபேசு, சிமின்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பெலதல்பியா, இந்த 7 சபை காலங்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு ஓமையாக இருக்கிறது. அவங்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியல. இப்படி 7 சபை காலங்களாக ஆண்டவர் 2000 வருஷத்தை பிரித்திருக்கிறார். இப்பொழுது நம்ம 7 சபையில் இருக்கிறோம். ஏன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். 7 தூதன் சகோதரன் வில்லியன் மேரியன் பிரன்கம் என்று அவர்களுக்கு அது தெரிவதில்லை. அவங்களுக்கு ஓமையா இருக்கு, நமக்கு வந்து மிஸ்ட்ரி ரிவீல் ஆயிருக்கிறது. 24 அதிகாரம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த அங்கே என்ன செய்கிறார் என்றால் 7 முத்திரைகளை குறித்து பேசுகிறார். முதலாவது 7 சபை காலங்கள், 2வது 7 முத்திரைகளை குறித்து பேசுகிறார். இதை மாதிரி யுத்தங்களுடைய செய்தியை கேள்விப்படுகிறீர்கள். இதோ பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஏற்படும். பின்பு வந்து உபத்திர காலம் வரும், உலகமானது அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வருகையானது வரும் பொழுது நீங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். பிணம் எங்கே அங்கே கழுகுகள் வந்து கூடும். ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இப்படி வந்து அவர் அங்கே சொல்லுகிறார். ஏழாம் முத்திரை வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வாழும் நாளிலும் நடக்கும். அந்த நாளையும் நாளிகையும் யாருமே அறிய மாட்டார்கள். நோவா காலத்தில் நடந்த சம்பவம் போல நடக்கும் என்று இவ்விதமாக செவன் சீல்ஸ் அங்கே அவங்களை விளக்கி சொல்லுகிறார். ஏழு சபை காலங்கள் சொல்லப்பட்டது. ஏழு முத்திரைகளையும் அவர் வந்து அந்த அடையாளங்களையும் அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். பின்பு அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். 28 வரும் பொழுது ரெசரக்டட். அப்படி உயிர்த்தெழும் பொழுது அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முடிவடைகிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முடிவடையும் பொழுது எப்பொழுதுமே ஒரு ரெசரக்ஷன் நடக்கிறது, உயிர்த்தெழுதல் நடக்கிறது. அங்கே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆபிரகாமுக்கு வரும்பொழுது பாடி சேஞ்ச் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பைபிளில் மத்தியில் வரும்பொழுது, அவர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வரும்பொழுது அது ஒரு உயிர்த்தெழுதல முடிவடைகிறது. மத்தேயு சுவிசேஷம் 27:50-53 வரைக்கும் வாசிக்கலாம்.
இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்.
இயேசு மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழாக கிழிந்தது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். அவருக்கு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும் பொழுது கல்லறைகள் திறந்தது, ஆனால் சரீரங்கள் உயிரடையவில்லை. ஒரு அவேக்கனிங் ஏற்பட்டது. அந்த சத்தம் அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங்கை கொண்டு வந்தது, விழிப்புணர்வை கொண்டு வந்தது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரின் முதற் பலனாய் இருக்க வேண்டும். He was the first fruit of resurrection. 1 Corinthians 15:20 வாசிக்கிறோம். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்து பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அங்கே ஒரு ரெசரக்ஷன்ல முடிவடைகிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எப்பொழுதுமே அது உயிர்த்தெழுதலில் முடிவடைகிறது. இங்க வந்து ஒரு உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதன் பின்பு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்தார்கள். 40 வரைக்கும் அநேகருக்கு காணப்பட்டார்கள். பின்பு இயேசுவோடு கூட அவர்கள் உன்னதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று பைபிளில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து 3வது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி பிரஜாதிகளுக்கு வந்தது. 7 ஏஞ்சல்ஸ் அங்கே வந்தாங்க. அவங்க தான் அந்த கிளவுடை அங்கே ஃபார்ம் பண்ணுகிறாங்க. 7 தூதர்கள் மின்னல் மேகத்திலிருந்து வந்தார்கள். பிரதர் பிரணாம் அந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். Go to Jefferson will the 7 mysteries of 7 seals will be revealed என்று அவருக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது. 7 முத்திரையுடைய 7 ரகசியங்கள் வெளிப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. பாத்தீங்களா, இப்பொழுதும் என்ன செய்யறால் அங்கே ஓபன் ஆகிறது, சீல்ஸ் ஓபன் ஆகிறது. ஆபிரகாமுக்கு சீல்ஸ் ஓபன் பண்ணினார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது கல்லறை, அந்த கல்லானது திறக்கப்பட்டது, கல்லறை திறக்கப்பட்டது. கிறிஸ்து அங்கே உயிர்த்தெழுந்தார். அதே போல இப்பொழுது என்னன்னா மிஸ்ட்ரி ரிவீல் ஆயிருக்குது. அதான் பிரேக்கிங் ஆஃப் 7 சீல்ஸ். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வார்த்தைக்குள் மறைந்திருந்த கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
அந்த கிளவுடை நீங்க டர்ன் பண்ணும் பொழுது அது வந்து வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்திலே அவருடைய சிரசு மயிறு வெண்பஞ்சை போல் இருந்தது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி, 1வது அதிகாரம் 10 எழுதும்படி அவர் சுப்ரீம் ஜட்ஜாக இன்னைக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சுப்ரீம் ஜட்ஜாக வந்தார். ஆபிரகாம் வந்து அந்த சோதோம் குமார பட்டணத்துக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசினான். லோத்து அவனுடைய குடும்பமும் அங்கே இருப்பதனாலே அதற்கு பரிந்து பேசினான். இன்றைக்கும் அவர் சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி repeated again. மறுபடியும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக அது வந்தது. அற்புத அடையாளங்கள் நடந்தது, ஹீலிங் நடந்தது, இதயத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது, ஓபனிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தையானது திறக்கப்பட்டது, ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு ஆதியானது வெளிப்படுதல் வரைக்கும் பைபிள் இன்னைக்கு நமக்கு ஓபன் புக்காக மாறி இருக்கிறது. வேதத்தினுடைய எல்லா ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொன்னவனமாக பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார். முத்திரைகள் திறக்கப்பட்டு அது ஏழாம் தூதனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. ஏழாம் தூதன் அதை சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு அவ்விதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இட் இஸ் அ டைம் ஆஃப் ஈவினிங் ரெசரக்ஷன். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், இந்த ஊழியமானது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, இது ஆத்துமாக்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு பிரைவேட் மினிஸ்ட்ரி, அது ஒரு பப்ளிக் மினிஸ்ட்ரி அல்ல, பிரைவேட் மினிஸ்ட்ரி. அவரிடத்துல அன்பு கூறுகிற மக்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அவர் தனிப்பட்ட பிரகாரமாக தன்னை வெளிப்படுத்தினார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை தனிப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தினார். இப்பொழுது அந்த மினிஸ்ட்ரி நடக்கிறது. வார்த்தையானது இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. 7 seal, இட் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. இந்த மினிஸ்ட்ரிஸ் வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் இயேசுவை காண்கிறார்கள், வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை காண்கிறார்கள். இது ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுக்கு வருகிறது. பின்பு என்ன ஏற்படுகிறது? ஒரு ரெசரக்ஷன் ஏற்படுகிறது, பாடி சேஞ்ச் வருகிறது. ஆபிரகாமுக்கு வந்து பாடி சேஞ்ச் வந்தது. இயேசு கிறிஸ்து அங்கே வரும் பொழுது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும் பொழுது அங்கே உயிர்த்தெழுதல் நடந்தது. ஆனால் இப்பொழுது மறுபடியும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இங்கே வந்திருக்கிறது. இது ஈவினிங் டைம் ரெசரக்ஷனாக இருக்கிறது. இந்த ரெசரக்ஷன் நடந்திருக்கிறது. 1963 ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரட்சியம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு வார்த்தைக்கு வருகிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு உடையவளா இருக்கிறார்கள். இப்பொழுது ரெசரக்ஷனும் பாடி சேஞ்ச் ரெண்டும் சேர்ந்து நடக்குது. கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூனுடைய சத்தத்தோடும் தேவாய காலத்தின் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தர் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ரெசரக்ஷனும் நடக்கிறது, பாடி சேஞ்சும் ரெண்டுமே நடக்கிறது. இந்த ஏழு சபை காலங்கள் மரித்து போன அந்த பரிசுத்தவான்களுக்கு ரெசரக்ஷன் வருகிறது, நமக்கு பாடி சேஞ்ச் வருகிறது, குளோரிபிகேஷன் வருகிறது. ரெண்டு பேரும் ஆகாயத்திலே இயேசுவை சந்திப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா மார்னிங் டைம் ரெசரக்ஷன் எப்பொழுது வந்தது? கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்த பிறகு வந்தது. அங்க முத்திரைகள் திறக்கப்பட்டது, மரித்த கிறிஸ்து அங்கே வீத்தெழுந்தார். ஈவினிங், இப்பொழுது ஈவினிங் டைம்லையும் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. இது போத் ரெசரக்ஷன் அண்ட் பாடி சேஞ்ச். ஆபிரகாமுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும்பொழுது பாடி சேஞ்ச் வந்தது. அவர் ஜீசஸ் கிரைஸ்டா வரும் பொழுது ரெசரக்ஷன் வந்தது. இப்பொழுது ரெண்டுமே சேர்ந்து வருகிறார். அவள் எல்லாருமே இதோ 40வது நாளிலே இருந்து 50வது நாள் வரைக்கும் அவள் மேலறையிலே காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:1-2 வாசிக்கலாம்.
பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று.
இதோ அவர்கள் பெந்தெகோஸ்தே இந்த நாள் வந்தபொழுது 50வது நாள் 40வது நாள் மரணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 50வது நாள் வரைக்கும் அவர்கள் மேலறையிலே காத்திருக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் அவங்கள் மேலே வந்தது. அவள் எல்லாரும் முத்திரிக்கப்பட்டார்கள், பரிசுத்தாவியினாலே முத்திரிக்கப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றார்கள் என்று பயத்தில் வாசிக்கிறோம். ஆனால் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ரிலீசிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஈஸ்டர் அன்றைக்கு முத்திரை திறக்கப்பட்டது. இப்பொழுது 50வது நாளிலே அவர்கள் பாப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெறுகிறார்கள். நான் உங்களை திக்கத்தொழாய் விடமாட்டேன், மறுபடியும் உங்களிடத்தில் நான் வருவேன். யோவான் 14:18-19 வாசிக்கலாம்.
நான் உங்களை திக்கற்றதாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள்.
நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன், மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். எப்படி வந்தார்? பரிசுத்தாவியாக வந்தார். உலகம் என்னை காணாது, உலகத்தின் மக்களுக்கு அவர் வீத்திருந்த பிறகு வெளிப்படுத்தவில்லை. அது ஒரு பப்ளிக் மினிஸ்ட்ரி அல்ல, பிரைவேட் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் அந்த இஸ்ரேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பின்பு யோவான், பேதுரு யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அதன் பின்பு 11 பேருக்கு வெளிப்படுத்தினார். அதன் பின்பு எம்மாவுக்கு போற சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். கடைசியாக ஆண்டவர் தோமாவுக்கு வெளிப்படுத்தினார். விதமாக அவர் தம்மை நேசித்த மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் பல்லவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சுமார் 500 பேர் அவரை பார்த்தார்கள். இப்படி அவரை நேசித்த மக்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினார். அவர்கள் காத்திருந்தார்கள், காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றார்கள். இன்னைக்கு 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்து ரிலீஸ் இருக்கிறது. ரிலீஸ் அப்பான் த பிரைட், மனவாட்டிக்கு இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? முத்திரைகள் திறக்கப்பட்டதுனால. அன்றைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு நான் உங்களை திக்கத்தொழாய் விடமாட்டேன், மறுபடியும் வருவேன். அதே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக வந்தார். தட் பர்சன் அல்ல, த சேம் பர்சன் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கேம் அப்பான் தம். அவங்க மேல பரிசுத்த ஆவியானவராக வந்தார். இன்றைக்கு நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்,
ஆமென்.
அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அந்த போர்ச்சவர்கள் போய் நடந்த காரியத்தெல்லாம் அந்த பிரதான ஆசாரிட்ட சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன் எல்லாத்தையும் கேட்டான். பின்பு பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வதந்தியை பரப்ப வேண்டும் என்று சொன்னான். நாங்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லும்படியாக அவன் பணத்தை கொடுத்து அவ்விதமாக செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 28 அதிகாரம்
அவர்கள் காவல் சேவர்கள் சில நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பு வைப்போம் என்றார்கள்.
28:13-14 நம்ம வாசிக்கும் பொழுது அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு வதந்திய பரப்பினார்கள், அவர் உயிர்த்தெழவில்லை. சிலர் நான் அதை விசுவாசி உயிர்த்தெழுந்துட்டார்னு விசுவாசிக்கிறேன் என்கிறார்கள். சிலர் நான் விசுவாசிக்கவில்லை. இப்படி ஒரு பொய்யை அவர்கள் பரப்பி விட்டார்கள். அவர் வந்து தம்மை நேசித்த மக்களுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்தினாரே ஒழிய பப்ளிக்கா எல்லாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. 5:2 மீனை ஆசீர்வதித்தார். இது அவர்களை தரலான ஜனங்கள் வந்தார்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தது. லேசரஸ் அங்க உயிரோடு கொண்டு வருகிறார். இவ்விதமாக பல எல்லா காரியங்களும் பப்ளிக் மினிஸ்ட்ரியாக இருந்தது. ஆனா இப்பொழுது அது பிரைவேட் மினிஸ்ட்ரி. இதனால என்ன ஆச்சிருந்தால் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு சிலர் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. ஏனென்றால் இது ஒரு டோட்டல் சீக்ரெட்டாக இருக்கிறது. இது ஒரு பிரைவேட் மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. உலகத்துக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தாதபடி தம்மை நேசித்த மக்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்படினாலே அவள் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் ஜெபத்தில்? நான் உலகத்துக்கு உம்மை அறிவிய, நான் உலகத்துக்காக அல்ல, உலகத்தின் மக்களுக்காக அல்ல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 17:9 வாசிக்கலாம்.
நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள்.
நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதான் தேவன் என நீர் எனக்கு தந்தவர்கள் என்றால் தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் உயிர்த்தெழுதலை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவளுக்கு வெளிப்படுத்தினார். தோமாவை பார்த்து நீ வந்து உன் விரலை நீட்டி என்னுடைய கையிலே போடு, கையை தொட்டு பார், என் விலாவிலே உன் விரலை வைத்து பார் என்று சொன்னார். மகளிரா மரியாளை வந்து அவள் வந்து மரியாளே என்று அழைத்த பொழுது அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாள். பதினோரு பேருக்கு அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் நம்பாமல் இருக்கும் பொழுது அங்கே தேன் கூட்டை அவர் புசித்தார், பொரித்த மீன்களை புசித்தார். நீங்க வந்து என்னை தொட்டு பாருங்க, நான் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தேன். அவனுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ரெக்டிஃபை பண்ணினார். தோமாவுடைய சந்தேகத்தை ஆண்டவர், நீ என்னை தொட்டு பார், நான் தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் சொன்னான். அவன் சந்தேகப்பட்டான். நீ வந்து சந்தேகப்படாதே என்று அவனை கடிந்து கொண்டார். அவன் என் தேவனே என் ஆண்டவரே என்று சொன்னான். இவ்விதமாக ஆண்டவர் வந்து அவர்களை தம்மை நேசித்த மக்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். எம்மாவூர் சீசர்களுக்கு அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்தார்கள். ஆனால் மற்ற யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தாது. அப்படினாலே இது ஒரு டோட்டல் சீக்ரெட்டாக இருக்கிறது. அதனால அநேருக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. அந்த யூதர்களுக்கு அநேருக்கு அது கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. அதே போல தான் இந்த கடைசி காலத்திலையும் இந்த செவன் சீல் வந்து டோட்டல் சீக்ரெட்டாக இருக்கிறது. செவன் சீல் இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், முத்திரைகளை திறந்திருக்கிறார். வார்த்தையிலிருந்த மறைந்திருந்த கிறிஸ்து இப்பொழுது பரிபூர்ணமான காட்சியில வந்திருக்கிறார். மைட்டி காட் அன்வைல்ட் பிஃபோர் அஸ், நமக்கு முன்பாக திரை நீக்கப்பட்ட வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். திரை நீக்கி நமக்கு அதை காண்பித்திருக்கிறார். முத்திரைகள் உடைக்கப்பட்டது. இதெல்லாமே உலகத்துக்கு இன்னைக்கு சீக்கிரட்டாய் இருக்கிறது, ஆனால் நமக்கு அது தெளிவாக இருக்கிறது. ஆமென்,
ஆமென்.
உலகத்தின் மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறார்கள். பிரதர் பிரானம் ஃபால்ஸ் ப்ராஃபிட் என்று சொல்லுகிறார்கள். முத்திரைகள் இன்னும் திறக்கப்படவில்லை, ஏழாம் முத்திரை இன்னும் திறக்கப்படவில்லை என்று அநேக மெசேஜ் பிலிவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, பாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு முத்திரையை பற்றி தான வெளிப்பாடே இல்லை. பிரதர் பிரானம் சொன்ன செய்தியை தான் அப்படியே போதிக்கிறாங்க, கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே போதிக்கிறாங்க. இது அவளுக்கு வெளிப்பாடு இல்லை. இப்பொழுது ஈவினிங் டைம்ல என்ன நடந்திருக்கிறது? மறுபடியும் ரெசரக்ஷன் நடந்திருக்கிறது. ஈவினிங் டைம் ரெசரக்ஷன் வந்திருக்கிறது. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து நமக்கு ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ் ஆயிருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் நமக்கு வந்திருக்கிறது. இதெல்லாமே சீக்கிரட்டா இருப்பதனாலே மற்றவர்கள் வந்து பல கருத்துக்களை வதந்திகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவ்விதமான ஒரு காலத்திலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் சீல் என்றால் என்ன அர்த்தம்? பிரதர் ஈஸ்டர் முத்திரை என்று பேச பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஈஸ்டர் சீல் இஸ் ரெசரக்ஷன். ஈஸ்டர் சீல் என்றால் அது ரெசரக்ஷன். ஈஸ்டர் சீல் இஸ் ஈஸ்டர் விஷன். அது வந்து ஈஸ்டர் விஷனாக இருக்க உயிர்த்தெழுந்த தரிசனமாக இருக்கிறது. அது செவன் சீலாக இருக்கிறது. அது கமிங் ஆஃப் த லார்டாக இருக்கிறது. அதனால ஏழாம் முத்திரை திறக்கப்படலைன்னா அவங்களுக்கு ஈஸ்டர் முத்திரையானது உடைக்கப்படலைன்னு அர்த்தம். அந்த பெனா ஈஸ்டர் சீல்னு கொடுத்தாரு, அது அவங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். ஈஸ்டர் சீல் மீன்ஸ் ரெசரக்ஷன். ஈஸ்டர் முத்திரை, அவர் வந்து உயிர்த்தெழுந்தார். செவன் சீல், இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். யோபுக்கு அங்கே ஈஸ்டர் சீல் விஷன் அவனுக்கு கிடைத்தது. யோபு என்ன சொல்லுகிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-27 வரைக்கும் வாசிக்கலாம்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அன்னிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையாளின் உள்ளுந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும், இந்த தோல் முதல் நாள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்களில் சோர்ந்து போயிருக்கிறேன். யோபானுக்கு முதலாவது அந்த ஈஸ்டர் சீல் விஷன் கிடைத்தது. முதலாவது அவனுக்கு தான் இந்த ரெசரக்ஷனை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது. மரணத்தை மறித்த பின்பு மனுஷன் ஒளிந்து போகிறானா, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று யோபு வந்து அவிதமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அதை குறித்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவனுக்கு அந்த விஷன் வருகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து.
ஹல்லேலூயா.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என் காண்கிறான். அவர் கல்லறையை விட்டு உயிர்த்தெழுகிறார். அவனுடைய கல்லறை பக்கத்தில் தான் இருக்குது. அவனுடைய கல்லறையும் திறக்கப்பட்டு அவனும் உயிர்த்தெழுகிறான், மகிமையான சரீரத்தை பெறுகிறான். பின்பு அவனை அவர் 40வது நாளில் கூட்டிக்கிட்டு மேலே போயிருந்தார். இந்த விஷன், ஈஸ்டர் விஷன் வந்து ஃபர்ஸ்டில் யோபுக்கு தான் வந்தது. அவன் உயிர்த்தெழுதை அவன் பார்க்கிறான். முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார், ரெண்டாவது அவன் உயிர்த்தெழுகிறான். அதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே, படையற்பாட்டின் கடைசி நாளிலே அவர் யோபை வந்து உயிர்த்தெழ வைக்கிறார். அவன் அவ்விதமான ஒரு வெளிப்பாடோடு கூட மரித்தான். ஒரு நாளிலே அது நடக்கும் என்று விசுவாசித்தான். அவன் பாரடைஸில் இருந்தான். அவனுடைய சோல் வந்து பூமிக்கு வந்து அவன் உயிர்த்தெழுந்தான். இயேசு கிறிஸ்து அவனை கூட்டிக் கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார். என்ன ஒரு மகத்தான ஒரு விஷன்! அப்பொழுது அவனுடைய சரீரமானது ஸ்கின் வாம்ஸ் வந்து அவனுடைய சரீரத்தை சாப்பிட்டு விட்டது. 26 வசனத்தில், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இங்க ஆங்கில பைபிள்ல, though after my skin worms destroy this body, அந்த புழுக்கள் என்னுடைய சரீரத்தை அது அழித்து போட்டாலும், அது சாப்பிட்டு போட்டாலும், என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். நான் வந்து இதை ஒரு பாடியில வாழுகிறேன். இந்த பாடி ஒரு நல்ல குளோரிஃபைட் ஆகிறது. அது புழுக்கள் வந்து அந்த மாம்ச சரீரத்தை சாப்பிட்டு போட்டாலும், skin worms வந்து destroy this body, yet in my flesh shall I see God. நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். இதே பாடி வந்து resurrection அடைய போகிறது. நான் அவரை காண்பேன். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரங்களே சோர்ந்து போயிருக்கிறேன். அந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த சம்பவம் எனக்கு எப்பொழுது நடக்கும் என்று நான் அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறான். யோபுக்கு resurrection வந்தது. யோபை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு மேலே போய்விட்டார். எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு காட்சி அது! மார்னிங் ரெசரக்ஷன். நம்ம இன்னைக்கு ஈவினிங் ரெசரக்ஷனில் வந்திருக்கிறோம். இதை கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. 7 சீல், இட் இஸ் எ கம்மிங் ஆஃப் த லார்ட். ஈஸ்வரன் முத்திரையானது உடைக்கப்பட்டிருக்கிறது. கனது ரெசரக்ஷன் நடக்கும், பாடி சேஞ்சும் நடக்கும். Resurrection and body change வந்து நடக்க போகிறது. நம்ம மகிமையில் இயேசுவை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் ஈஸ்டர் விஷன். Job saw the redeemed stands on the earth in the later days. மீட்கப்பட்டவர்கள் உலகத்திலே உயிர்த்தெழுந்தவர்களாக நிற்பார்கள். ஸ்கின் வாம்ஸ் வந்து எல்லாத்தையும் அழித்து போட்டாலும் அவருக்கு மறுபடியும் அந்த பாடி கிடைக்கிறது, glorified body கிடைக்கிறது. I will see God for myself. நானே அவரை பார்ப்பேன். மற்றவங்க சொன்னாங்கன்னு இல்லை, நானே அவரை பார்ப்பேன். Job saw the greatest vision. He saw the secret of life after death. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவன் கண்டான். கோடன பேடனை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ரெண்டு விருட்சங்கள் இருக்கிறது. ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 2:7 நாம் வாசிக்கிறோம். பின்பு ஏவாள் அங்கே சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே பங்கு பெற்றாள். ஆதாமும் அதை புசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். ஆதாம் வந்து நீ முகத்தின் வேர்வை நிலத்தில் விழும்படியாக நீ பாடுபட்டு ஜீவிக்க வேண்டியதாக வரும். நிலம் வந்து தன்னுடைய பலனை கொடுக்காது என்று சொன்னார். இஸ்ரியை பார்த்து நீ அதிக வேதனைப்பட்டு நீ பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். சர்ப்பத்தை வந்து அது சபிக்கும் பொழுது வயிற்றினாலே நெகந்த திரிவாய், நீ மண்ணை சாப்பிட்டு நீ ஜீவிப்பாய் என்று சொல்லப்பட்டது. அது பாம்பாக மாற்றப்பட்டது. பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அங்கே ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஏவாளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். இஸ்ரீன் வித்து ஆனது தர்ப்பத்தின் தலையை நசுக்கும், உனக்கும் உன் வித்துக்கும். இத சர்ப்பத்தின் அந்த வித்துக்கும் பகையை நான் ஏற்படுத்துவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய் என்று அங்கே ஒரு பிராமிஸ் கொடுக்கப்பட்டது. 3:15 வாசிக்கலாம்.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்.
சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உனது தலையை நசுக்குவார். சர்ப்பத்தின் தலையை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நசுக்கினார். ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார். அப்பொழுது சர்ப்பத்தினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு, பாவத்தினுடைய அந்த கொஸ்டினுக்கு ஒரு முடிவு ஏற்படும். பாவத்துக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை ஏற்படுத்துவார், ஒரு அங்க மீட்பை ஏற்படுத்துவார் என்று அந்த ஸ்திரீக்கு சொல்லப்பட்டது. ஒன் டே மேன் வில் கம் பேக் டு த ட்ரீ, அவன் மறுபடியும் இந்த ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியும், ஏதேனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார். பின்பு கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவங்களுக்கு தோல் உடையை உண்டு பண்ணினார். தோல் உடை, ஆட்டை அடித்து ஒரு தோல் உடைய மீட்பை ஏற்படுத்தி அதன் பின்பு அவர்களை வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். 3:24
அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
இது ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் காக்கதுக்காக அங்கே கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் அங்கே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை, ஜீவ விருட்சத்தை மனுஷன் வந்து கையை நீட்டி அதை புசிக்க கூடாது. 22:22 வாசிக்கலாம்.
பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காது.
அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும். அதற்காக ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அடைக்கத்தக்கதாக அவர் வந்து கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் அங்கே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மறுபடியும் ஏதேனுக்கு போய் ஜீவ விருட்சத்திலே பங்கு பெற முடியாது. அப்போ ஜீவ விருட்சமானது முத்திரிக்கப்பட்டது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் முத்திரிக்கப்படலை, அது ஓபன் ஆயிருக்கிறது. ஆனால் ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் சீல் பண்ணிட்டார். கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தை வைத்து வழியை அடைத்து விட்டார், சீல்டு பண்ணப்பட்டது. இன்னைக்கு அறிவின் விருட்சத்தில் பங்கு பெற்று மனுஷன் வந்து என்ன செய்யறான் என்றால், அதிக விஞ்ஞானம் ஏற்படுத்தி கடைசியில் லேபரட்டரியில் கொரோனா வைரஸை தயார் பண்ணி உலகம் முழுசும் அனுப்பி இன்னைக்கு எல்லா உலகெல்லாம் முடங்கி கிடக்கு, லாக்டவுன் ஆகிருக்குது. இது மனுஷனுடைய அறிவினுடைய உச்சக்கட்டம். அறிவு அழிவை ஏற்படுத்துகிறது. கடைசியாக அவன் ஜேமை கிரியேட் பண்ணுகிறான். அதை உலகம் எங்கிலும் பரப்பி 100,000 பேருக்கு மேல இதை மறித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சபையை ஆரம்பிக்க, சபையாய் நம்ம கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி சாத்தன் இவ்விதமாக விஞ்ஞானிகள் மூலமாக அவன் புதிய கண்டுபிடிப்பை செய்து உலகம் அனைத்தையும் அவன் சீர்குலைத்து விட்டான். இதுதான் அறிவின் அறிவின் விருட்சமானது மரணத்தை ஏற்படுத்துகிறது. அதை வந்து ஆண்டவர் க்ளோஸ் பண்ணலை. அதை க்ளோஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை வந்து ஆண்டவர் அந்த வழியை திறந்திருக்கிறார். இதோ அதை புசித்து புசித்து இன்னைக்கு வந்து வைரஸை ஏற்படுத்திட்டான். ஆனால் ஜீவ விருட்சத்துக்கு போகும் பாதையானது அடைக்கப்பட்டது, அது சீல்டானது. அவன் தன்னுடைய கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி அங்கே அந்த வந்து அடைக்கப்பட்டது. செகினா மகிமையானது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது தடிப்பான திரச்சியிலே அதை மறைத்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த பொழுது இப்பொழுது வழி திறந்திருக்கிறது. தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிது ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஆமேன்,
ஆமேன்.
இப்பொழுது சீல் ஓபன் ஆகிவிட்டது. இது ஈவினிங் ரெசரக்ஷன், மார்னிங் ரெசரக்ஷன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது மார்னிங் ரெசரக்ஷன், இப்பொழுது ஈவினிங் ரெசரக்ஷன். வழியானது திறக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது கேருபீன்கள் என்ன சொல்லுகிறது என்றால், முதல்ல வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு, இப்பொழுது வாங்கன்னு கூப்பிடுது. வெளிப்படுத்தல் 6:1
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன்.
இத நீங்கள் வந்து பார் என்று சொல்லும்படியா கேட்டது? 4 ஜீவன்களில் ஒன்று, முதலாவது சிங்கம், இரண்டாவது காளை, மூணாவது மனுஷ முகம், நாலாவது ஈகில். இந்த 4 ஜீவன்களும் என்ன சொல்லுகிறது என்றால், நீ வந்து பார், கம் அண்ட் சீ. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக இன்னைக்கு ஜீவன்கள் அழைக்கிறது. அன்னைக்கு அந்த கேரிபீன்கள், அந்த கேரிபீன்கள் தான் நாலு ஜீவன்கள், அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது, அந்த வழியை காவல் காத்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மரித்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு இப்பொழுது அந்த ஜீவன்கள் நீங்க வாங்க, வந்து புசியுங்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை புசியுங்கள், ஜெயங்கொழுவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The restoration of the bright tree என்ற செய்தியிலே 63வது பேராகிராப் பின்பகுதியிலே பிரதமர் விதமாய் சொல்லுகிறார், He was that life tree that angel kept Eve and Adam away from with the God guarding of cherubims. Now the same cherubim is trying to run them into it because there has been a way made for them. Now they are pulling back, oh human beings. இப்பொழுது அவர்கள் வாருங்கள் என்று அழைக்கிறது. Come and see. முத்திரைகளை உடைக்கும் பொழுது நான்கு ஜீவன்களை ஒன்று நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இப்பொழுது வந்து பார், நீ வந்து கனியை புசி என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் திறக்கப்பட்டாச்சு, வழி திறக்கப்பட்டாச்சு, ஜீவவிருட்சத்துக்கும் போகும் வழியானது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ட்ரீ ஆஃப் லைஃப் அங்கே சீல்ட் ஆனது, அது இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ரெண்டாவது ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த செக்கினா மகிமையானது யாரும் காண விடாதபடி திரையிடப்பட்டிருந்தது, தடிப்பான திரைச்சலை தொங்கி கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து மகா சத்தமிட்டு ஜீவனை விடும் பொழுது அந்த சிரச்சிலை மேல் தொடங்கி கீழாக கிழிந்தது, மகா பரிசுத்தத்துக்கு போகும் வழியானது திறக்கப்பட்டது. இதை கிறிஸ்து என்றால் அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது கல்லறையானது திறக்கப்பட்டது, முத்திரைகள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் கிரைஸ்ட் தட் வாஸ் சீல்ட் அப் இன் திஸ் பைபிள், இந்த வேதத்துக்குள்ளே முத்திரைக்கப்பட்ட, வார்த்தைக்குள்ளே முத்திரைக்கப்பட்ட கிறிஸ்து இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளோ காரியங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஃபோர் லிவிங் கிரியேச்சர்ஸ் தே அன்சீல் திஸ் பேர்டு, இப்பொழுது இந்த வார்த்தையானது திறக்கப்பட்டிருக்கிறது. இட் ரிவீல் எ பர்சன் கிரைஸ்ட், அது கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எந்த கேரிபீன்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னதோ, வழியை அடைத்ததோ, இன்னைக்கு அதே கேரிபீன்கள் அழைக்கிறது. இப்ப ஈகிள் அழைக்கிறது, நீ கம் அண்ட் சி வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் நவ். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது, வார்த்தையானது திறக்கப்பட்டிருக்கிறது, நீ வந்து டினாமினேஷனை விட்டு வார்த்தைக்கு நீ வா என்று இன்னைக்கு அழைக்கிறது. He clothed them with the robe that came from the slain lamb. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைய உண்டு பண்ணினார், ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து தோல் உடைய உண்டு பண்ணினார். அத்தியலையை எடுத்து போட்டுவிட்டு அவளுக்கு தோல் உடைய உண்டு பண்ணினார். அவங்க அத்தியலையினாலே தங்களுக்கு அரைக்கச்சையை கட்டி கொண்டார்கள் என்று சொல்லி 3:7 வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார், அந்த ஆட்டுக்குட்டியானது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பலியானார், பரிசுத்தாவி இங்கே அருளப்பட்டது. இன்னைக்கு நமக்கு வந்து இதோ முத்திரைகள் திறக்கப்பட்டு அங்கே பரிபூர்ணமான ஆவி ரிலீஸ் ஆகி நமக்கு ஆண்டவர் ஒரு ரோப் கொடுக்கிறார். அந்த ரோபு தான் குளோரிஃபைட் பாடி.
ஆமென்.
அத்தியில எடுத்து போட்டு, சாபன உபதேசங்களை எடுத்து போட்டு தேவ நீதியினாலே நம்மை தரிப்பித்திருக்கிறார், கல்யாண வஸ்திரத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாளிலே நம்ம வந்து மகிமையின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுவோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த மெசேஜ் நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது, நமக்கு பெர்ஃபெக்ட் லவ்வை கொண்டு வருகிறது, நமக்கு தேவ நீதியை கொண்டு வருகிறது. கடைசியாக நமக்கு பாடி சேஞ்ச் வரும், குளோரிபிகேஷன் அடைந்து இயேசுவை நம்ம ஆகாயத்திலே நம்ம சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துக் கொண்டிருக்கிறோம். விழுந்து போன மனுஷன் வந்து அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது, விழுந்து போன நிலையிலே அவன் புசிக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் அந்த வழியை அடைத்தார். இப்பொழுது நம்ம ஃபாலன் கண்டிஷன்ல இருந்து நம்ம ரெடீம்டு மேனாக மாறி இருக்கிறோம். ரெடீம்டு மேன் அண்ட் உமனா மாறும் பொழுது இப்பொழுது அந்த கனியை புசிக்கலாம். நம்ம ஈட்டிங் த ட்ரீ ஆஃப் லைஃப், நம்ம ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சூப்பர் ரேஸாக மாறுகிறோம், விசேஷித்த ஜனங்களாக மாறுகிறோம். இன்னைக்கு உலகத்திலே நம்ம விசேஷித்த ஜனங்கள், பிரைடாய் இருக்கிறோம், மாஸ்டர் பீஸ், சிறந்த வேலைப்பாடாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த வேலைப்பாடு. 4000 வருஷம் ஆனது அந்த சிறந்த வேலைப்பாடு வருவதற்கு. 2000 வருஷமாக ஆண்டவர் மனவாட்டியை சிருஷ்டித்திருக்கிறார். இப்பொழுது மாஸ்டர் பீஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கிறது. ரெண்டு மாஸ்டர் பீஸும், இதோ பிரைட் அண்ட் பிரைட் குரூம் வந்து ஏடேனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். மிலினியம் வர நேரத்தில் நம்ம இருக்கிறோம். முதல் 6 முத்திரைகள் வந்து மனுஷனுடைய சஃபரிங்கை குறிக்கிறது. மனுஷனுடைய டெசப்ஷன், வஞ்சிக்கப்படுதல், மனுஷனுடைய மரணத்தை குறிக்கிறது. First 6 seals reveals man's suffering, man's deception, man's death. முதலாம் முத்திரை வெள்ளக்குதிரை, அது டெசப்ஷனை குறிக்கிறது, வஞ்சிக்கப்படுதல். ரெண்டாவது கருப்பு சிவப்பு குதிரை, அது வார் குறிக்கிறது, யுத்தங்களை குறிக்கிறது. மூன்றாவது முத்திரை வந்து தராசை கையில் பிடித்திருந்தான், அது ஃபெமைன், பஞ்சத்தை குறிக்கிறது. நாலாம் முத்திரை பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய்களை குறிக்கிறது. இன்னைக்கு அந்த கொள்ளை நோய் பேண்டமிக் உலகம் எங்கிலும் இருக்கிறது. கவர்மெண்ட் வெளியே போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஜபத்தில் இருக்கிறோம். 4ஆம் முத்திரையானது நிறைவேறி கொண்டிருக்கு. 5th seal மனுஷனுடைய அங்கே சஃபரிங், அவன் கடந்து பாடாப்படுகிறான். இந்த உலகத்தில் வந்து நம்ம பாடாப்படுகிறோம். பலவித வியாதிகள், அரசாங்க சட்டங்கள், ஒன்றும் செய்ய முடியாது. 5th seal வந்து souls under the altar, பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள். அவங்க என்னென்ன crying for revenge, தங்களை கொலை செய்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். 6ஆம் முத்திரை வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. கர்த்தர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார், உலகத்தை அழித்து போடுவார். 7ஆம் முத்திரை நம்ம வந்து ஏதேனுக்கு நம்மை கொண்டு சொல்கிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஈஸ்டர் சீல், ரெசரக்ஷன். முதல் 6 முத்திரைகள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் குறிக்கிறது. 7ஆம் முத்திரை நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆமென். 7th seal is to take us back. அந்த 7ஆம் முத்திரையானது உலகத்தின் மக்களுக்கு அது சம்பந்தப்பட்டதல்ல. முதல் 6 முத்திரைகளும் உலகத்தின் மக்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனால் 7ஆம் முத்திரை disinfecting to the world. This is not for the public. இது வந்து எல்லாருக்கும் சொந்தமானது அல்ல. அதனால தான் 7ஆம் முத்திரை குறித்து பிரதர் பிரானம் சொல்லுகிறார். அதை நான் இப்பொழுது சொல்லலை, சொன்னால் சாத்தான் டேமேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன உடனே அதை படிக்கிறவனுக்கு 7ஆம் முத்திரை திறக்கப்படலை. நீ இன்னும் துன்பத்திலே இரு, நீ உபத்திரத்திலே இரு, நீ உபத்திர காலத்துக்குள்ளே போ. 7ஆம் முத்திரை திறக்கப்படாதவங்க உபத்திர காலத்துக்குள்ளே போய் நியாய தீர்ப்பில் நீ சிக்கிக்கொள். 7th seal வந்து ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள், அது வந்து சீக்ரெட். இட் இஸ் நாட் ஃபார் த பப்ளிக். இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். இட் இஸ் அ ரெசரக்ஷன் சீல்.
ஆமென்.
திஸ் இஸ் ஃபார் த பிரைட். மனவாட்டிக்கு மட்டும்தான் 7ஆம் முத்திரை, மற்ற யாருக்கும் 7ஆம் முத்திரை கிடையாது. 7ஆம் முத்திரை திறக்கப்படலைன்னா அவங்க மனவாட்டி கிடையாது, அவங்களுக்கு ரெடெம்ப்ஷன் இல்லை, மீட்பு இல்லை, அவங்களுக்கு சரீர மீட்பு கிடையாது. இன்னைக்கு நமக்கு 7ஆம் முத்திரைக்கு வந்திருக்கோம். நம்ம வேட் பாடியை பைபாஸ் பண்ணி மாம்சத்தில் வந்திருக்கிறோம். செக்ஷுவல் பேர்த் வந்து நம்மை வந்து அது வந்து உலகத்துக்குள்ளே பலவிதமான மாம்சத்தினால படுகிற வேதனைகளுக்குள்ளே நம்மை வழி நடத்தினது. செக்ஷுவல் பேர்த் மேட் அ வே ஃபார் த வெர்ஜின் பேர்த். அதனால செக்ஷுவல் பேர்த்னால வந்து நம்ம பாவத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கர்த்தர் என்ன செய்தால், வேர்ஜின் பேர்த் மூலமாக, கன்னி பிறப்பின் மூலமாக உலகத்திலே வந்தார். செக்ஷுவல் பேர்த் இல்லைன்னா வேர்ஜின் பேர்த் வரக்கு சான்ஸ் இல்லை. நம்ம அவிதமாக பிறக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வந்தார்? நம்ம பாவ பிறப்பினாலே வந்து பாவத்தில் இருந்தனாலே நம்மை மீட்டும்படியாக அவர் வேர்ஜின் பேர்த்தாக வந்தார். வெர்ஜின் பேர்த் என்ன கொண்டு வருது? நியூ கிரியேஷனை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து வந்து நியூ கிரியேஷன் ஆயிருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிறார். இப்பொழுது நம்ம வந்து நியூ கிரியேஷனை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நியூ ஹார்ட், அங்கே நியூ ஸ்பிரிட்டை கொண்டு வந்திருக்கிறார், நியூ கிரியேஷனை கொண்டு வந்திருக்கிறார். நியூ கிரியேஷன் என்ன செய்யறது? தியாபனியோட நமக்கு லிங்க் பண்ணுகிறது. அது என்ன செய்யறது? அந்த தியாபனி என்ன செய்யறது? குளோரிபிகேஷனை கொண்டு வருது, நமக்கு மகிமையின் சரீரத்தை கொண்டு வருது. செவன் சீல் இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். அது சவுட் வாய்ஸ் ட்ரம்பா இருக்கிறது. அந்த ட்ரம்ப் வரும்பொழுது கண்ணிமைப்படுதலே யூனிவர்சலாக அது நடக்க போகிறது. அது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நடக்கும் பொழுது மகிமை அடைந்து நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது வந்து ஈவினிங் டைம் ரெசரக்ஷனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது மார்னிங் டைம் ரெசரக்ஷன். இப்பொழுது நம்ம ஈவினிங் டைம் ரெசர்வேஷனில் இருக்கிறோம். கடைசியாக அங்கே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? 16 வசனத்தை வாசிக்கலாம்.
காவல
மத்தேயு 28 பானர்.
11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் இருந்தவர்களை நோக்கி வானத்திலும்
பூமியிலும். சரி போதும், இங்க 16 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், 11 சீஷர்களும் கலிலேயாவில் உள்ள இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள், கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொன்னார். அங்கே என்னுடைய சீஷர்கள் என்னை காண்பார்கள் சொல்லும் பொழுது இயேசு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். The 11 disciples went away into Galilee, into a mountain where Jesus had appointed to them. அவளுக்கண்டு குறித்திருந்த அந்த மலைக்கு போனார்கள், கலிலேயாவுக்கு போனார்கள், அங்கே கண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த மலைக்கு போங்க. அது ஒரு மலையை வந்து ஸ்பெஷலாக அவர் குறித்திருக்கிறார். சன்செட் மவுண்டனை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அந்த சன்செட் மவுண்டனில் பிரதர் பிரணாம் இருக்கும் பொழுது தான் அங்கே 7 ஏஞ்சல்ஸ் அங்கே வந்தார்கள். அவர் மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதாவது சன்செட் மவுண்டனில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறித்திருந்தார். அங்கே அங்கே ஆண்டவர் குறித்திருந்த மலைக்கு போகும் பொழுது அங்கே அவர்கள் அவரை கண்டார்கள். எவரெஸ்ட் மலைக்கு போக சொல்லலை. உலகத்திலே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் மலைக்கோ உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கிறது, அந்த மலைக்கு போகலை. அங்கே இஸ்ரேல் நாட்டில் எத்தனையோ மலைகள் இருக்கிறது, அந்த மலையை சொல்லலை. கலிலேயாவில் இருந்த அந்த மலைக்கு போங்கன்னு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட மலைக்கு போக சொன்னார். எதற்காக அந்த இடத்துக்கு அவர் போக சொன்னார் என்றால், அதே மலையில தான் இயேசு கிறிஸ்து அவளுக்கு மறுரூபமானார். கொஞ்ச நாளைக்கு முன்னதாக அதே மலையில தான் ஆண்டவர் பேதுரு யாக்கோபு யோவானை கொண்டு போய் அவள் கண்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மத்தேயு 17 அதிகாரம் முதல் சில வசனத்தை வாசிக்கலாம்.
6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாக யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார்.
தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார். அவள் கண்களுக்கு தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்.
அவருடைய கண்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அப்பொழுது மோசஸ் எலைஜா தோன்றினார்கள். மேகம் தோன்றினது, அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பின்பு அவர்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை தவிர வேற ஒருத்தரையும் காணவில்லை. இந்த தரிசனத்தை குறித்து நீங்க நான் உயிர்த்தெழும் வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதங்கன்னு சொன்னார். 9 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் மலையிலிருந்து இறங்குற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம்.
இதோ மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழும்பும் வரைக்கும் இந்த தரிசனத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. அவங்க ஈஸ்டர் சீல் ஈஸ்டர் விஷன் அங்க காண்கிறார்கள். ஆண்டவர் ரிகர்சல் பண்ணுகிறார். முன்ன கூட்டியே ஒரு ஒத்தி வைப்பாக அதை அங்கே காண்பிக்கிறார். அதே மலையில தான் இப்பொழுது ஆண்டவர் அவர்களை கூட்டி சொல்லுகிறார், கலிலேயாவில் இருக்கிற அந்த மலைக்கு நீங்க போங்க. ஒரு அப்பாயிண்டட் மவுண்டன், அங்கே ஒரு அவர் நியமித்த ஒரு மலைக்கு அவர்கள் போனார்கள். அதே மலையில கொஞ்ச நாளைக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ரிகர்சல், ரிகர்ஸ் இஸ் கமிங். அவருடைய வருகை எவ்விதமாய் இருக்கும் என்று காண்பித்தார். மோசஸ் வந்து மரித்து போன பசுத்தவானுக்கு அடையாளமாய் இருக்கிறான். எலஜா வந்து டிரான்ஸ்லேட்டட் சயின்ஸ், மறுரூபமாக்கப்படுகிற பசுத்தவான்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஜீசஸ் வந்து குளோரிஃபைட் கண்டிஷன்ல அங்கே இருக்கிறார். மார்டல் பாடியிலிருந்து அவர் குளோரிபிகேஷன் அடைகிறார். அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். பின்பு அவர் என்ன செய்யறார்? குளோரிபிகேஷன்ல இருந்து மறுபடியும் அவர் ஃபிளஷ் பாடியாக, மார்டல் பாடியாக மாறிவிட்டார். இப்பொழுது உயிர்த்து அடக்கணும் அவர் மறுபடியும் குளோரிபிகேஷன் ஆகிவிட்டார். எந்த மலையில அவனுக்கு அதை காண்பித்தாரோ அதே மலைக்கு நீங்க வாங்க. அங்க வந்து மகிமை அடைந்த இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். ஆமென்,
ஆமென்.
You go there in that mountain, அந்த மலைக்கு போங்க. They saw the glory that was there in the mountain. அவர்கள் ஏற்கனவே அந்த மலையில அந்த மகிமை அந்த மூன்று பேர் பார்த்தார்கள். அதே மலைக்கு அவர்களை அழைக்கிறார். Glorified body comes. மரித்து போன பசுத்தான உயிரோடு எழுகிறார்கள். இதை அங்க உயிரோடு இருக்க பசுத்தான டிரான்ஸ்லேஷன் ஆகிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் குளோரிஃபைட் ஆகிறார். மோசஸ் அண்ட் எலைஜா அண்ட் ஜீசஸ். இந்த காட்சியை அவர்கள் ஏற்கனவே அந்த மலையிலே கண்டார்கள். இப்பொழுது அதே மலைக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவிட்ட பல்லவராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். I will give you the keys of the kingdom of heaven. மறுபடியும் எப்படி பறக்க முடியும்? நியூ பேர்த்தை குறிச்சதானே அந்த வெளிப்பாடு தான் அந்த keys of the kingdom of heaven. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை பிலீவ் பண்ணாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவராஜ்யம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெந்தகோச உபதேசத்தில் இருக்கிறவங்க பல்லவராஜ்யம் போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு கீ வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. லுத்தர் காலத்தில் லுத்தர் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஜஸ்டிபிகேஷன் மெசேஜ். அதனால நான் உங்களுக்கு பல்லவராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் கொடுக்கிறேன். அது வந்து கீ என்று ஒன்று சொல்லலை, கீஸ் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி. அந்த செய்தி மூலமாக தான் பல்லவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். பெந்தகோச நாளில் அந்த கீயை கொண்டு அவன் பல்லவத்தை திறந்து 3000 பேரை அவன் உள்ள அனுப்பினான். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவம் மன்னிப்புகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அந்த கீயை வைத்து அன்லாக் பண்ணினான். பல்லவராஜ்யத்தின் கதவுகளை திறந்தான். அநேகர் உள்ள போனார்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:8
மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன்.
இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது பல்லவராஜ்யத்தினுடைய திறவுகோல் தான். இன்னைக்கு நமக்கு என்னன்னா, ஆண்டவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக அவர் காட்சி அளிக்கிறார். மரணத்தை ஜெயிப்பது எப்படி, பாதாளத்தை ஜெயிப்பது எப்படி? மரணத்தையும் பாதாளத்தையும் நம்ம ஜெயித்து எப்படி நம்ம குளோரிபிகேஷன் அடைய முடியும்? அந்த கீயை இப்பொழுது அவர் உடையவராக இருக்கிறார். இந்த மெசேஜ் வந்து நம்ம மரணத்தை காணாதபடி நம்ம வந்து மறுரூபமாக்கப்பட்டு பாடி சேஞ்சுகளை கொண்டு வரும். பேதுரு கொடுத்த கீ வந்து அவங்களுக்கு மறுபிறப்பை கொண்டிருந்தது. ஆனால் அவங்க எல்லாருமே மறித்து அவர்கள் வந்து மறித்து அவங்க 6 பரிமாணத்துக்கு போனார்கள். விசுவாசியாதவர்கள் மறித்து பாதாளத்துக்கு போனார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து ஐ ஹேவ் த கீஸ் ஆஃப் த டெத் அண்ட் ஹெல், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரணத்தை வந்து காணாதபடி எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது? இந்த ரகசியமானது all the way to the new body that will take us into the marriage supper.
Amen.
Marriage supper க்கு நம்ம போறோம், மில்லினியத்துக்கு போறோம், future home க்கு நம்ம போகிறோம். 3 காரியங்கள். இந்த மெசேஜ் ஆனது, இந்த கீ, இந்த ரகசியம், இந்த வெளிப்பாடு, the fullness of word, evening resurrection, நமக்கு என்ன செய்யறது என்றால் marriage supper க்கு, மில்லினியத்துக்கு, future home க்கு நம்மை கொண்டு செல்கிறது. He opened up everything in the evening time. இந்த சாயங்கால நேரத்தில் அவர் எல்லாத்தையுமே நமக்கு திறந்திருக்கிறார். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிலருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் சிலருக்கு அவர் தனிப்பட்ட பிராரமாக வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. மார்னிங் டைம் முடிந்து விட்டது. இப்பொழுது நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கிறோம். இன்ஸ்பிரேஷன், பரிசுத்தாவியினுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் ஏவுதலானது இன்னும் சிலரை டச் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அந்த கடைசி ஆத்மா வந்து வார்த்தைக்குள்ளே வரும் பொழுது, இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது, கர்த்தர் ஒருபோதும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டார். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு. உலகமானது சோடமி கண்டிஷன்ல வந்திருக்கிறது. நமக்கு இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியுடைய முடிவிலே ரெசரக்ஷன் அண்ட் பாடி சேஞ்ச், குளோரிபிகேஷன், வெட்டிங் சப்பருக்கு போறது, எல்லா பிளஸ்ஸிங்கும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அவ்விதமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். எப்படி மத்தேயு 18 மத்தேயு 28 ரெசரக்ஷன் நடந்ததோ அதே மாதிரி ரெசரக்ஷன் இன்னைக்கு ஈவினிங் டைமில் நடந்திருக்கிறது. இது அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். நம்ம ஈஸ்டரில் மறுபடியும் ஈஸ்டரில் நம்ம இருக்கிறோம். அது மார்னிங் ரெசரக்ஷன், இது ஈவினிங் ரெசரக்ஷன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். உலகத்தினுடைய மக்களை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருமே உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்கள். மார்னிங் ரெசரக்ஷன் அவளுக்கு என்னன்னு தெரிகிறது. யூதர்கள் அதை நம்பவில்லை, ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை நம்புகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு ஈவினிங் ரெசரக்ஷனை பற்றி தானே வெளிப்பாடு இல்லை. அதே மாதிரி காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் செய்திருக்கிறார். இது அதை விட அதிக பிளஸ்ஸிங்கை நமக்கு கொண்டு வரும். அது பரலோராஜ்யத்தின் திறவுகோலை கொண்டு வந்தது. இது மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறது. மரணத்தை காணாதபடி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும், குளோரிபிகேஷன் அடைய முடியும் என்ற ரகசியமானது இந்த செய்தி நமக்கு கொண்டு வருது. வார்த்தையிலே மறைந்திருந்த கிறிஸ்து இன்னைக்கு உயிர்த்தெழுந்தப்பட்டிருக்கிறார். சாபன கல்லறையில் இருந்து அவர் உயிர்த்தெழுந்தப்பட்டிருக்கிறார். பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ஒரு பிரைவேட் மினிஸ்ட்ரி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் அ டோட்டல் சீக்ரெட், இட்ஸ் ஒன்லி ஃபார் த பிரைட், டோட்டல் சீக்ரெட் டு த வேர்ல்டு. உலகத்துக்கு இது டோட்டல் சீக்ரெட்டாக இருக்கிறது. ஆனால் நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உலகம் இன்னைக்கு கன்ஃபியூஷனில் இருக்கிறது. தேவன் யார் என்று தெரியவில்லை, அவருடைய நாமம் என்னது என்று தெரியவில்லை, கர்த்தருடைய வருகை பற்றியதான ரகசியம் தெரியவில்லை. இதமான கன்ஃபியூஷனில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்மகிட்ட இருக்க எல்லா கன்ஃபியூஷனை அவரை எடுத்து போடுகிறார். உயிர்த்தொழுந்த இயேசு கிறிஸ்து திரை நீக்கி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். உலகமானது இன்றைக்கு அதிக மரணத்தில் இருக்கிறது. மரண விருட்சத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு ஜீவ விருட்சத்திலே பங்கு பெற்று கேரிபீன்கள் நம்மை அழைக்கிறது, ஈகிள் நம்மை அழைக்கிறது. நாம் இந்த கனியை இப்பொழுது புசித்து புசித்து அதிக பலத்தை பற்றி மேலே பறக்கத்தக்க அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் விதமாக செய்து கொண்டிருக்கிறார். இட் இஸ் அ டோட்டல் சீக்ரெட் டு த வேர்ல்டு, டோட்டல் சீக்ரெட் டு த டினாமினேஷன் பீப்புள். ஆனால் பிரைடுக்கு இன்னைக்கு ரிவீல்டு ஆகிருக்கு. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. அதன் முடிவிலே நம்ம குளோரிபிகேஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமீன் கத்ரா இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்று காத்து கொள்வோம், பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்று காத்து கொள்வோம், தனிக்கையில் மருபமாய் எழும்புவோமே மகிமையிலே, ஏங்காலம் தனிக்கையில் மருபமாய் எழும்புவோமே மகிமையிலே, எழுந்தரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்த எங்களை நேசிக்கிற பலக பிதாவே, இந்த அருமையான நாளிலே ஒரு சிலராக நாங்கள் இங்கு தேவனுடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். ஆனாலும் நெற்று மூலமாக அநேருக்கது போகிறது. இப்பொழுது ஈவினிங் ரெசரக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மார்னிங் ரெசரக்ஷனில் என்ன நடந்ததோ அதே தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு அது ரகசியமாக இருக்குது, எங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எங்களை நீர் அழைக்கிறீர், கேரிபீன்கள் எங்களை அழைக்கிறது, ஈகிள் எங்களை அழைக்கிறது. நாங்கள் ஜீவவிருட்சத்தின் கனியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளிலே குளோரிபிகேஷன் அடைவோம் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் எங்கள் மேலே ரிலீஸ் ஆகியிருக்கிறது. தேவ ரகசியமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் காட் அல்ல, நாங்கள் லிவிங் கிரைஸ்டை நாங்கள் பிலீவ் பண்ணுவோம். வார்த்தையில் மறந்திருந்த கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஈஸ்டர் சீல் ஆனது பிரேக் ஆகியிருக்கிறது. அது செவன் சீலாக இருக்கிறது, அது ரெசரக்ஷன் சீலாக இருக்கிறது. ஆறு முத்திரைகள் உலகத்தின் மக்களுக்கு சம்பந்தப்பட்டது. அது வேதனைகள், மரணம், வியாதியாக இருக்கிறது. ஏழாம் முத்திரை எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது, எங்களுக்கு ரெடாம்ஷன் கொண்டு வருது, எங்களை மகிமைக்கு கொண்டு செல்கிறது, எங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தாவே, விதமாக நீர் சிகிரியை செய்திருக்கொண்டு ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் என்னது என்பதையும், இந்த ஈவினிங் டைமில் நீர் என்ன செய்கிறீர், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் வார்த்தையின் மூலமாக காணும்படியான சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக சோத்தம். இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் அன்றைய வருகிற வார்த்தையிலே சபையாக மயக்க ஆராதனை செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தருவீர் என்று விசுவாசிக்கும். எல்லா சூழ்நிலைகளின் நொடிப்பொழுதிலே நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். சடன் சேஞ்ச் நீர் ஏற்படுத்த தேவனாக இருக்கிறீர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். சபையாக கூடியமை ஆராதிப்பதற்கு வேண்டிய கிருபை தாரும். இப்பொழுது அங்காங்கே வீடுகளில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள், உமக்கு ஆராதனை செய்கிற உடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக, எல்லா நன்மைகளையும் கொடுப்பீராக, பிரேயரிக்கு சொல்லாத்துக்கு நீர் பதில் அளிப்பீராக, விடுதலை தருவீராக, ஆசீர்வதியும். இந்த லாக்டவுனுக்கு ஆண்டவரே உடனடியான முடிவை ஏற்படுத்தித்தார். நீர் ஒருவேளை டெலிவரர், நீரே சுகம் அளிக்கிறவராக இருக்கிறீர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, நீ தாமே அற்புதத்தை செய்வீராக, கிரேட்டஸ்ட் மிரக்கிள் நீ செய்வீராக, எங்களை விடுதலை ஆக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகத்திலிருந்து எங்களை சீக்கிரமாய் விடுதலையாக்கி ஆகாயத்திலேயே சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். வசனத்தை கேட்கிற அனைவர் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். The glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. My inayabam avarukke irisesurukke selathuvom. மகிமையாகும் அவருக்கு என்றும் அவருக்கு. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.